எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பழுவேட்டரையராக இருக்கிறேன். இன்றைக்கு நான் கேப்டன் மில்லர் படத்தை பற்றி கதைக்க போகிறேன். நேற்று தான் படத்தை பார்த்தேன்னா, அந்த படத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய பொலிட்டிக்ஸ் ஒரு நோ ஸ்பாயிலர் ரேண்டாக தான் இது இருக்கும். இன்னும் நீங்கள் படத்தை பார்க்கலன்னா நீங்கள் கட்டாயம் அந்த படத்தை போய் பார்க்கணும். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் வெல் மேட் மூவி, ஒரு ஆக்ஷன் பிளாக் பஸ்டருக்குரிய அனைத்து விஷயங்களும் அந்த படத்தில் இருக்குது. And the way it was presented was like very beautiful. I mean, in the sense, action sequence neenga eduthu paathingalandalum, acting performances neenga paathingalandalum, and the setting, and the oor, and the ambience, ellame vandu oru unique oru thanithuvamana oru experience therum ungalku oru as a viewer. So definitely go and watch the movie. Kadatha pratha time paarenga. இன்றைக்கு நான் கதைக்க போகிறது அந்த படத்தில் இருக்கக்கூடிய சில அரசியலை பற்றி தான். அதனால் அந்த படத்துன்னு அந்த மெயின் பிளாட்டோ இல்லை என்றால் அதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான சீன்ஸை பற்றியெல்லாம் நான் கதைக்க மாட்டேன். ஸோ திஸ் வில் பி அ ஸ்பாயிலர் ஃப்ரீ ரேண்ட்ன்ட்டு தான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தைரியமாக நீங்கள் கேட்கலாம். கேப்டன் மில்லர் படம் இப்போ தனுஷ் நடிச்சிருக்கிறார். அருண் மாதேஸ்வரன் என்ற இயக்குனர், அவர் ஏற்கனவே நிறைய குவாலிட்டி மூவிஸ் செய்த ஒரு இயக்குனராக இருக்கிறார். குறிப்பாக சாலிட் ஃபில்ம் மேக்கர், அப்போ அது எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த படத்தை பற்றி அவர் கதைக்கும் போது, தி ஒரிஜின்ஸ் ஆஃப் தி ஸ்டோரி என்று அவர் கதைக்கும் போது, அதில் அவர் சொல்கிறார், 1987 ஈழத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை மையமாக வச்சு தான் இனிஷியலி இந்த படத்தை இவர் எழுத ஆரம்பிச்சிருக்கிறார். அதற்கு பின்னர் அந்த படம் அப்படியே வெளியே வந்தார். குறிப்பாக விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த கேப்டன் மில்லர் என்ற அவற்ற வாழ்க்கை வரலாறு தான் இவர் முதல்ல இனிஷியலாக இந்த ஸ்டோரி இந்த மெயின் பிளாட்டாக எடுத்திருக்கிறார். பட் அதை படமாக்கினா அது இந்தியாவில் சென்சர் போர்டு மற்றவர் பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக அது தடை செய்யப்படக்கூடும் என்ற காரணத்தினால ஹி டோட்டலி சேஞ்ச் த செட்டிங் ஆஃப் த மூவி டு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், அதாவது இந்திய சுதந்திர போராட்ட காலமாக அதை மாற்றிட்டார். அந்த கதை அப்படியே டோட்டலாக மாற்றி தான் கொண்டு வந்திருக்கிறார். பட் அதில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உணர்வு இருக்குதான், அந்த விடுதலை உணர்வு என்று சொல்லலாம் நாங்கள், அந்த த குவஸ்ட் ஃபார் லிபரேஷன் என்று சொல்லலாம். ஸோ அந்த உணர்வு பிசகாமல் அது டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு வடிவா, அது அது எப்படி என்று சொன்னால், அது வடிவா எங்களுக்குள்ள அந்த உணர்வை கடத்தக்கூடிய மாதிரி இந்த படத்தில் நிறைய ஹார்ட் ஹிட்டிங் சீன்ஸும் டயலாக்ஸும் படத்தில் இருக்குது என்று சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த படத்தின் அந்த ஸ்டார்டிங் என்று பார்த்தீங்கன்னா, அது ஈழ லிபரேஷன் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய கேப்டன் மில்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாவீரர் என்ற கதையை அடிப்படையாக கொண்டு தான் வருகிறது. ஸோ அ ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் அபவுட் கேப்டன் மில்லர், நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். கேப்டன் மில்லர் ஸ்பேஸ் LTTEE தமிழ் விடுதலை புலிகள் கேப்டன் மில்லர் என்று நீங்கள் கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா அவற்ற முழு வரலாறும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு ஸ்மால் ப்ரீஃப் இன்ட்ரோ உங்களுக்கு அவரை பற்றி கொடுக்குறேன். 1980 எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1980s எல்லாம் ஈழத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ வி வர் நாட் ஹெவிலி ஆர்ம்ட், ஒரு எங்களுக்கு அந்தளவுக்கு தமிழர்களிடம் வந்து ஆயுத பலமோ ஆள் பலமோ இருக்கேல. இருந்தாலும் தைரியமாக அந்த சிங்கள இராணுவம் தின்ன அந்த அட்டூழியங்களை எல்லாம் எதிர்த்து எங்களோட மக்கள் போராடி வந்தார்கள். அப்போ அந்த கால பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடசாலையை ஒரு ஸ்கூலில் வந்து சிங்கள இராணுவம் அதன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறது. நெல்லியடி மத்திய மகாவித்யாலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல். அப்போ அந்த ஸ்கூலை வந்து வடமராட்சி ஆப்ரேஷன் என்று சொல்கிற ஒரு ஆப்ரேஷன், ஒரு இராணுவ நடவடிக்கையில் வந்து ஸ்ரீலங்கா நாமி அந்த ஸ்கூலை அதன் மிலிட்ரி பேஸாக மாற்றி வச்சுருந்தது. மிலிட்ரி பேஸாக மாற்றி வச்சுட்டு ஸ்கூலை சுற்றி முள் கம்பிகள் எல்லாம் எழுப்பி அதுக்குள்ளே தான் அவர்கள் கூடுதலாக இருந்து நிறைய தாக்குதல்களுக்குரிய திட்டமிடல்களை எல்லாம் செய்து வந்தார்கள். அப்போது விடுதலை புலிகள் இயக்கம் இந்த மிலிட்ரி பேஸை வந்து தாக்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் கேப்டன் மில்லர் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார். அவர் வந்து ஒரு ஒரு ட்ரக்கில் வந்து அந்த மிலிட்ரி பேஸை நோக்கி தான் போய் அந்த அதை தகர்க்கிற என்ற ஒரு முடிவெடுக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் போகிறார், தன்னையே ஆயுதமாக்கி கொண்டு தன் உயிரையே ஆயுதமாக்கி கொண்டார் போகிறார். பின்னால் புலிகள் இந்த மற்ற மாவீரர்கள் எல்லாருமே அவருக்கு பின்னுக்கு வருகிறேன். நம்ம இவர் முதல்ல போய் அந்த தகர்த்தலை வெற்றிகரமாக நடத்தி 40க்கும் மேற்பட்ட சிங்கள இராணுவ சிப்பாய்கள் அதில் இருக்கிறார்கள். அவர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள். வீழ்த்தி நகையோட கேப்டன் மில்லரும் மரணத்தை, அந்த வீர மரணத்தை தழுவிக்கொண்டு மாவீரன் ஆகிறார். இதுதான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் முதல் கரும்புலி தாக்குதல் என்று சொல்லப்படுகிறது. பிளாக் டைகர்ஸ் என்று சொல்லக்கூடிய விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபார்மிடபிள் மிலிட்ரி ஃபார்மேஷன், ஒரு மிலிட்ரி யூனிட்டாக இருந்தக்கூடிய பிளாக் டைகர்ஸ் நிறைய தற்கொலை தாக்குதல்களை நடத்தின அந்த யூனிட் என்ற முதல் தாக்குதலை நடத்தினது கேப்டன் மில்லர். அப்போ அவற்ற அந்த உருவம்தான் பிறகு கரும்புலிகள் அந்த மெயின், அந்த மெயின் லோகோண்ட இதாகவும் இருக்குது, பேக்ட்ராப்பாகவும் இருக்குது என்றதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ கேப்டன் மில்லர் என்ற அந்த பெயர் வந்து தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஒரு மிக ஒரு உணர்வு பூர்வமான ஒரு என்ன சொல்கிறது, இளைஞர்களை வந்து என்ன சொல்வது புரட்சிகர பாதைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வலிமை உள்ள ஒரு பெயராக அவருக்கு இருக்கிறது. அவரின் உண்மையான பெயர் வந்து வெள்ளிபுரம் வசந்தன் என்றதுதான் அவற்ற உண்மையான பெயர். ஆனால் அவர் இயக்க பெயர் வந்து கேப்டன் மில்லர் ஆகத்தான் இருந்தது. விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஒரு விஷயம் இருந்தது என்னென்னா, நீங்கள் அந்த இயக்கத்தில் சேரும்போது உங்களுடைய பெயர் இருக்குது தானே. இப்போ உங்களுக்கு வந்து லெட்டஸ் ரவி என்று ஒரு பெயர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு பெயர், இயக்க பெயர் என்று ஒரு பெயர் சூட்டப்படும். இது ஏன் செய்கிறதுண்டா, நீங்கள் எந்த மதமாகவும் இருங்கள், நீங்கள் எந்த சாதியாகவும் இருங்கள், இயக்கம் என்று வந்துவிட்டால் அந்த அடையாளங்கள் எல்லாமே துறந்துவிட்டு நீங்கள் வந்து இயக்கத்துக்கு, நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஒரு மாவீரர் தான். அந்த வகையில் தேசிய தலைவரின் இயக்க பெயர் வந்து கரிகாலனாக இருந்தது. அதே போல் தமிழ்ச்செல்வன் அண்ணன் இயக்க பெயர் தமிழ்ச்செல்வன் தான், ஆனால் அவருடைய இயற்பெயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தினேஷாகத்தான் இருந்தது. அப்போ அதன் பிறகு அவர் சமஸ்கிருதமயமாக்கலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் விடுதலை புலிகள் இயக்கம் தொடங்கும் போது அந்த சமஸ்கிருத வடமொழி பெயர்களை எல்லாம் தமிழ் பெயர்களாக மாற்றினார்கள். அப்படி இரு அந்த நேரத்தில் தான் தினேஷன் இருந்த தன்னுடைய பெயரை தமிழ்ச்செல்வன் என்று, தமிழ்ச்செல்வன் அண்ணன் விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தமிழ்ச்செல்வன் அண்ணன் மாற்றினார். அந்த மாதிரித்தான் வெள்ளிபுரம் வசந்தன் மில்லர் என்று அவற்ற பெயர் மாற்றப்பட்டது. அதற்கு பிறகு வீர மரணத்தை தழுவிய பிறகு அவர் கேப்டன் மில்லராக உயர்வு பெற்றார் என்று இன்று வரை அவற்ற பெயர் அறியாத ஈழத்தமிழர்கள் இருக்க முடியாது, அவர் புகழ் பாடாத தமிழர்கள் இருக்க முடியாது. இதுதான் கேப்டன் மில்லர் என்ற கதை. அப்போ இந்த படம் என்று நீங்கள் பார்க்கும்போது இந்த படம் வந்து அப்படிப்பட்ட ஒரு பெயரை எடுத்து வச்சிருக்குது என்றதுனால நான் இந்த படத்தை பார்க்க போனதுக்கு காரணம் அந்த பெயர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு களங்கம் ஏற்படுற மாதிரி இந்த படம் அமைந்திருக்கக்கூடாது என்பதில் முக்கியமாக இருந்தது. நாங்கள் போய் பார்த்துட்டா படமும் அந்த விடுதலை உணர்வை அப்செட் பண்ணாத மாதிரி நீட்டாக இருந்தது என்று தான் நான் சொல்லுவேன். இட் இஸ் லெவல் பெஸ்ட் என்று மாதிரி சொல்லலாம். அப்போ அந்த படம் வந்து ரெண்டு விஷயத்தை கதைக்குது, ரெண்டு அரசியலை இந்த படம் கதைக்குது. என்னண்டா, ஒன்று வந்து கோவில் நுழைவு போராட்டம், இன்னொன்று வந்து விடுதலை போராட்டம். இப்போ கோவில் நுழைவு போராட்டம்ன்றா என்ன என்று நீங்கள் கேட்கலாம். கோவில் நுழைவு போராட்டம்ன்றா டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட சாதி மக்கள், அதாவது ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவர்கள், அப்பர் காஸ்ட் பீப்புள் மட்டும்தான் கோயிலுக்குள்ளே போகலாம். அப்ரெஸ்ட் காஸ்ட், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கோயிலுக்குள்ளே போக முடியாது என்று நிறைய விஷயங்கள் காலகாலமாக பேணப்பட்டு வருகிறது. இந்த வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒடுக்கப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள நுழைய விடக்கூடாது என்று சொல்லி பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஈழத்திலையும் சரி தாய் தமிழகத்திலையும் சரி கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் போகக்கூடாது என்று சொல்லி ஆதிக்க சாதியைச் சேர்ந்தவர்களால் நிறைய அழுத்தங்களும் நெருக்கடிகளும் வழங்கப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்த வன்முறைகளும் நடந்திருக்கு. அப்போ நான் கட்டின கோயிலுக்குள்ள, நாங்கள் கட்டின கோயிலுக்குள்ள எங்கட மக்களாலேயே போக முடியாது என்பது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு தீண்டாமை என்று யோசிச்சு பாருங்க. கோயில்கள் என்பது வந்து எங்கள் முன்னோர்களை வழிபட நாங்கள் எழுப்பிய நினைவாலயங்கள் தான் கோயில்கள். சரிதானே? இப்போ நீங்கள் முருகன் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, கருப்பர் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த சாமி ஆகட்டும், கண்ணகி உட்பட நாங்கள் கும்பிடக்கூடிய தாய் தெய்வங்கள் உட்பட எல்லாமே வந்து எங்களின் முன்னோர்களின் அடையாளங்கள் தான். அவர்கள் எங்கள் முன்னோர் வழிபாட்டு மரபில் இருந்து வரக்கூடியவர்கள். அப்போ எங்களுக்காக முந்தி அந்த காலத்தில் எங்களோட மக்களுக்காக போராடி, வீரமாக போராடி, போருக்கு சென்று மாண்ட வீரர்கள் எல்லாம் தான் எங்கள் தெய்வங்களாக மண்ணில் நல்லா வாழ்ந்துட்டு மக்களுக்காக வாழ்ந்துட்டு இறந்தவர்களைத்தான் நாங்கள் தெய்வங்களாக கொண்டாடுகிறோம். அப்போ இடைக்குள்ள இந்த பார்ப்பனர்கள், இந்த ஆரிய பார்ப்பனர்கள் உள்ளுக்கில் வாரினோம். ஆரியன் பிராமினிக்கல் ஆர்டர் வந்து உள்ளுக்கில் வருகுது. அவன் சான்ஸ்கிரிட்டை கொண்டு வாரான், வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வாரான், இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து தமிழர்களை ஒடுக்கிற ஒரு அல்வல பார்க்குறான், அது என்ன செய்கிறான், சன்ஸ்கிரிட்டை கொண்டு வாரான், சனாதன தர்மம், சன்ஸ்கிரிட் மற்றது வர்ணாசிரம தர்மம் என்று சொல்லிட்டு தமிழர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஏற்ற தாழ்வை கற்பித்து தமிழர்களை வந்து சாதியின் அடிப்படையில் பிரித்து அவன் ஆளும் வர்க்கமாக மாறிக்கொண்டான். யார்? ஆரிய பாப்பான், ஐயர், ஐயங்கார், அண்ட் அந்த ஒயிட் பூநூல் போட்டுட்டு சுத்துறாங்க வேறுங்க, அவங்கள தான் சொல்கிறேன். அவங்களுக்கு கீழே இன்னொரு கூட்டம் ஆண்ட பரம்பரை என்று சொல்லி கொண்டு தங்களை சத்திரியர்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டு அந்த ஒயிட் நூல் போட்டவங்களுக்கு கீழே அவங்கள்ட காலை நக்கி புழைக்கிற ஒரு கூட்டமாக இந்த ஆண்ட பரம்பரை என்று சொல்லி கொண்டு சக தமிழனையே ஒடுக்கி வாழ்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டம் காலகாலமாக இந்த கோயில்களை வந்து தங்கட ஆட்டுப்பாட்டுகளை வச்சு கொண்டு சாதாரண ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கும் வர்க்கத்தை வந்து கோயில்களுக்குள்ள நுழையவே விடாமல் தீண்டாமை பழகிய காலங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்போ இந்த படத்தில் வந்து இந்த கோவில் நுழைவு போராட்டத்தின் முக்கியத்துவமும் பெரிய அளவில் பேசப்படுகிறது. இது வேறு எந்த படத்துலையும் பேசாத அளவுக்கு இதில் பேசப்படுகிறது என்று கூட நாங்கள் சொல்லலாம். நோட்டபிள் தமிழ் படங்களில் இந்த அளவுக்கு பேசப்படையில டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட்ன்றதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இது ஒரு பக்கம் கோவில் நுழைவு போராட்டம், இன்னொரு பக்கம் விடுதலை போராட்டம். இந்த இரண்டையும் பற்றிய கதை தான் இந்த கேப்டன் மில்லர் என்ற கதை. இன்ஃபேக்ட் இது தமிழீழ விடுதலை போராட்டம் கூட இது இரண்டை பற்றியதாகத்தான் இருக்கிறது. ஒன்று சமூக விடுதலை, சாதி ஒழிப்பு, வர்க்க வேத ஒடுக்குமுறையில் இருந்தால் ஒழிப்பு, பெண் ஒடுக்குமுறையில் இருந்தான விடுதலை, இதுதான் சமூக விடுதலை. சமூக விடுதலைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக எங்களோட மக்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள் என்னது, சாதியின்ற பேரால் நடக்கிற ஒடுக்குமுறை, வர்க்கத்தின் பேரால், நீ என்ன இந்த கிளாஸ், நீ இந்த கிளாஸ், நீ அப்பர் கிளாஸ், லோவர் கிளாஸ் என்று சொல்லி இக்கனாமிக் டேர்ம்ஸில் நடக்கக்கூடிய ஒடுக்குமுறை. மற்றது பெண் ஒடுக்குமுறை, பாலின ஒடுக்குமுறை, அதாவது பெண்கள் வந்து இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, பெண்களுக்கு வந்து இதுக்கு உரிமை இல்லை, அதுக்கு உரிமை இல்லைன்னு அவர்கள் உரிமையை மறுக்கிற மாதிரியான ஒடுக்குமுறை, இது எல்லாத்தையுமே உடைச்செறிய வேண்டும், அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் சமூக விடுதலை என்று சொல்கிறோம். நாங்கள் ஒரு சமூகமாக, ஒரு இன மக்களாக, ஒரு தேசிய இனமாக, தமிழர்களாக எங்களுக்குள் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, எங்களுக்குள் ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன் என்ற நிலைகள் இருக்கக்கூடாது, எங்களுக்குள்ள அந்த நஞ்சு சாதி இருக்கக்கூடாது, எங்களுக்குள்ள எங்களோட சக பெண்களையோ பாலின அடிப்படையில், அதாவது ஜெண்டரின் அடிப்படையில் அவர்களை ஒடுக்கிற ஒரு வேலை, அவர்களுக்கு உரிமையில மறுக்கிற வேலை இருக்கக்கூடாது, எங்களுக்குள்ள இவன் பணம் படைத்தவன், இவன் ஏழை, இவன் உழைப்பாளி என்று சொல்லி அவனை அதன் அடிப்படையில் அவன் தரத்தை பிரிக்கிற வேலைகள் இருக்கக்கூடாது. நாங்கள் ஒரு இன மக்களாக, சமத்துவத்தை பேசும் மக்களாக, சம அறத்தை போதிக்கும் மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சமூக விடுதலை. இன விடுதலை என்பது எங்களை அடக்கி ஒடுக்கும், ஆரிய பார்ப்பனியமாகட்டும், ஆரிய சிங்கள பேரினவாதமாகட்டும், ஆரிய சிங்கள பௌத்த பேரினவாதமாகட்டும், இந்துத்துவமாகட்டும், இந்த மாதிரியாக ஒரு தமிழர்களை ஒடுக்குவதற்கு, தமிழர்களை ஒரு தேசிய இனமாக அவர்களின் சுயநிர்ணய உரிமை, இறையாண்மை, அதாவது எங்களை நாங்களே ஆளும் எங்களுடைய அந்த உரிமை இருக்குதானே, இது எங்கள் உரிமை, நாங்கள் என்ன வாழ, எங்கள் வாழ்வை நாங்கள் தான் தீர்மானிக்கணும், டெல்லியில் இருக்கிறவன் தீர்மானிக்கக்கூடாது, கொழும்பில் இருக்கிறவன் தீர்மானிக்கக்கூடாது. தமிழ்நாட்டின் வருங்காலம் தமிழர்களின் கையில் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டின் அரசியல் தமிழர்களின் கையில் இருக்க வேண்டும். தமிழீழத்தின் அரசியல் தமிழர்களின் கையில் இருக்க வேண்டும். தமிழீழத்தின் அரசியலை தீர்மானிக்கும் இடத்தில் தமிழர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொல்றது தான் அந்த சுய நிர்ணய அரசியல், செல்ஃப் டிட்டர்மினேஷன், இறையாண்மை என்ற அந்த அரசியல். அப்ப இது வந்து இன விடுதலை அரசியல் என்று சொல்றான், சரிதானே? அப்ப சமூக விடுதலை அரசியல், இன விடுதலை அரசியல் இரண்டும் ஒன்று சேர்ந்ததுதான் தமிழீழ விடுதலை அரசியல், தமிழ் தேசிய அரசியல், சரிதானே? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்கு இருக்கும். இந்த மூவியும் இன் அ ஸ்மால் ஸ்கேல் இதைத்தான் சொல்லுது. அதாவது இட் பிரிங்ஸ் போத் தீஸ் பாலிட்டிக்ஸ் இன் டு திஸ் மூவி. அதை டெம்பிள் என்ட்ரி ஆக்டூடாக அதை காட்டுது, இந்த டெம்பிள் என்ட்ரி மூமெண்ட் ஊடாக அதை காட்டுது. இந்த இடத்துல நான் இன்னொரு செய்தியும் சொல்ல விரும்புகிறேன். டெம்பிள் என்ட்ரி என்று வரும்போது கூட நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு செய்தியும் ஈழத்து விடுதலை போராட்ட வரலாறுலேருந்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஈழத்தின் அரசியல் முகமாக, விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தமிழ்ச்செல்வன் அண்ணே, பிரிகேடியர் தமிழ்ச்செல்வன் அண்ணே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டத்தில் இருந்து வந்தவர், சரிதானே? அவர் வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு சாதிய சமூகத்தில் இருந்து வந்தவர் தான் தமிழ்ச்செல்வன் அண்ணே. அவற்ற தந்தை மட்டும் அவற்ற மூத்த அண்ணன் மூர்த்தி அண்ணன் என்று சொல்லக்கூடிய அண்ணன் வந்து அந்த காலத்தில் பன்றி தலைச்சி அம்மன் கோயில் என்று ஒரு அம்மன் கோயில் இருந்தது. அந்த கோயிலுக்குள்ள ஒடுக்கப்பட்ட மக்களை உள்ளுக்கில் விட மாட்டோம் என்று சொல்லி ஒரு அந்த ஆதிக்க சாதியினர் சொல்லி கொண்டிருந்த ஒரு கோயில். அப்போ தமிழ்ச்செல்வன் அண்ணன் அண்ணா மூர்த்தி அண்ணாவும் தந்தையும் தான் ஒரு போராட்டத்தை நடத்தினவ, கோவில் நுழைவு போராட்டம் என்று ஒரு வெற்றிகரமாக நடத்தித்தான் அந்த கோவிலின் கதவுகளை அனைத்து மக்களுக்கும் திறந்து விட்டார்கள். அந்த வழியில் வந்தவர் தான் தமிழ்ச்செல்வன் அண்ணன். தமிழ்ச்செல்வன் அண்ணன் தான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் முகமாக இருந்தார், ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தார். அதுவரை காலமும் விடுதலை புலிகள் இயக்கம் அரசியலுக்குள் வரும் வரை, அவரின் அதாவது தமிழ்ச்செல்வன் அண்ணே விடுதலை புலிகள் இயக்கத்தின் அரசியல் முகமாக பொறுப்பேற்கும் வரை, ஈழத்தின் அரசியல் எல்லாமே ஈழத்தின் ஆதிக்க சாதியாக இருந்த சைவ வல்லாளர்கள் கட்டுப்பாட்டுக்களான் இருந்தது. அதை உடைச்செறிஞ்சு சமூக நீதியை நிலைநாட்டி காட்டியது விடுதலை புலிகள் இயக்கம்தான், விடுதலை புலிகள் இயக்கம்தான். இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் இன் தி சோஷியல் ஜஸ்டிஸ் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழீழம். ஆனால் இது பெரிதும் யாரும் கதைக்கிறது இல்லை. இப்போ தமிழ்ச்செல்வன் அண்ணே ஒரு மேசையில் இருக்கேக்கில் சம்பந்தன் ஐயா, இந்த ஐயா, அந்த ஐயான்னு சொல்லி ஏனைய அரசியல் தலைமைகள் எல்லாரும் வந்து அவரோடு இருந்து பேச வேண்டிய ஒரு நிலை வந்தது. அந்த சம தளத்தை உருவாக்கி கொடுத்தவர் தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் தான். அந்த ஒரு காலத்தை உருவாக்கி கொடுத்தது, அந்த ஒரு சமூக நீதியின் அடிப்படையிலான ஒரு காலத்தை உருவாக்கி கொடுத்தது விடுதலை புலிகள் இயக்கம் தான். அப்போ இந்த படத்தை பார்க்கும்போது, இந்த குறிப்பாக இந்த கோவில் நுழைவு போராட்டத்தை ஒரு அண்ணன் ஒரு குடும்பமே அதுக்குள்ளே ஈடுபட்டு கொண்டிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு உடனடியாக தமிழ்ச்செல்வன் அண்ணன்ற கதை தான் ஞாபகத்துக்கு வந்தது. அவரின் குடும்பமும் கோவில் நுழைவு போராட்டத்தில் ஆர்வமாக ஈடுபட்டு அதை தலைமை தாங்கி நடந்து நடத்தியவர்கள் தான். அப்போ எந்த ஒரு விடுதலை போராட்டமும் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் நிலை கொள்ள வேண்டும் என்றால் அது சகலவிதமான ஒடுக்குமுறையையும் எதிர்த்து களமாட வேண்டும். அதுதான் ட்ரூ லிபரேஷன், ட்ரூ ஃப்ரீடம். ஒருத்தன் என்னை ஒடுக்குறான், ஏ என்னை ஒடுக்குது, நான் ஏய்க்கு எதிராக போராடுவேன். ஆனால் இன்டர்னலி என்னை இன்னொரு ஸ்மால் ஏ ஒடுக்குதுண்டா, அதை எதிர்க்க மாட்டேனண்டா, அது விடுதலை இல்லை. ஸோ நீ வெள்ளக்காரனை எதிர்ப்ப, சிங்கள பேரினவாதியை எதிர்ப்ப, சரிதானே? அவனை எதிர்த்து அவனை வீழ்த்தினா தான் உனக்கு விடுதலை என்று நீ சொல்கிற. ஆனால் அவனை வீழ்த்தின பிறகும் நீ உன்னோட இருக்கிற உன்னுடைய சக தமிழனை நீ சாதியின்ற பேரால, பாலினத்தின் பேரால, வர்க்கத்தின் பேரால நீ ஒடுக்கினியண்டா, உனக்கும் அந்த பெரிய ஒடுக்குமுறையாளனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதைத்தான் விடுதலை புலிகள் இயக்கம் சொன்னார்கள். விடுதலை புலிகள் இயக்கம் அதனால்தான் சாதி ஒழிப்பை தீவிரமாக முன்னெடுத்தார்கள். அப்போ நாங்கள் விடுதலை என்று பேசும்போது இந்த இரண்டு விடுதலை அரசியலையும் நாங்கள் பேச வேண்டும். சமூக விடுதலை அரசியலையும் பேச வேண்டும், இன விடுதலை அரசியலையும் பேச வேண்டும். இந்த படம் இந்த ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனது வடிவா என்று நான் சொல்லுவேன். அதை நீட்டா வெயில் கொண்டு போயிருந்தவர் அந்த விதத்தில் அந்த இயக்குனரை பாராட்டத்தான் வேண்டும். அது மட்டுமல்ல, படத்தின் கம்மிங் பேக் டு த மூவி, இது ஒரு இள அரசியல் பேக்ட்ராப்பில் ஒரிஜினேட் ஆன ஒரு படம் என்றபடினால நான் அந்த ஈழ அரசியல் வரலாறையும் இதில் இந்த ஒரு பயன்படுத்தி கொண்டு உங்களை சொல்லலாம் என்று விரும்பினார். பட் நவ் ஐல் கம் டு ஜஸ்ட் த மூவி. படமாக படம் அட்டகாசமாக இருக்குது, அதிரடி காட்சிகள் சிறப்பாக இருக்குது, அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அதிரடி காட்சிகள் எல்லாம். நடிப்பு குறிப்பாக தனுஷின நடிப்பாகட்டும், ஏனைய நடிகர்களின் நடிப்பாகட்டும் தரமாக இருக்கிறது. படத்தோடு உங்களை என்னை பயணிக்கிறதுக்கு அது பெரிய அளவில் உதவியாக இருக்கிறது அந்த திரைக்கதை. மற்றது நான் நினைக்கிற மதன் கார்கியும் இதில் பங்கு பெற்றிருக்கிறார் என்று அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக எனது சுதந்திரம் என்பது மரியாதை தான், சுயமரியாதை தான் என்று தனுஷ் சொல்லுற அந்த காட்சி எல்லாம், அந்த வசனங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குது. அது மட்டுமல்ல, படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இசை இசை பெரிய அளவில் ஒரு உதவியை கொடுக்குது. ஒரு பாட்டு மட்டும், அது கொஞ்சம் அதிகம் ஹைப் செய்யப்பட்ட பாட்டு, ஆனால் பெரிய அளவில் ரீச் ஆகலை. பட் தென் அந்த ஆங்கில லிரிக்ஸோடு வரக்கூடிய மில்லர் பாட்டு வந்து பெரிய அளவில் ஈடுபடலை. ஆனால் சர்ப்ரைசிங்லி இன்னொரு பாடல் வரும், அது அந்த நீதியை பற்றிய பாடல், இறுதி காட்சியில் கூட அந்த பாட்டு வரும். அது நல்ல விதம், நல்ல அந்த அது ஒரு தனி அனுபவத்தை கொடுக்குது அந்த படத்தில் பார்க்கும்போது. அதுவும் ஒரு ஆடியோவாக இவர் ஒரு லிரிக் வீடியோவாக அதை ரிலீஸ் பண்ணால் இட் வில் பி கிரேட். அதை தவிர இன்னொரு பாடல், தி அவர்கள் பாடிய ஒரு பாடல், அதுவும் சும்மா அந்த அதை பாட்டுன்ற வரிகள், கொம்பேறி புலி என்ற ஒரு பாட்டு, ஒரு என்னமோ ஒரு பாட்டு உண்டு, லூப்பில் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், கேட்க கேட்க நல்லா இருக்கு, அந்த பாடல் நல்லா இருக்கிறது. ஓவரோலாக படம் வந்து சிறப்பாக வந்திருக்கு. இன்னொரு பகுதிக்கான முன்னோட்டமும் இறுதியில் இருக்குது. பட் அதை எடுக்கிற இனமோ எடுக்கிறோ டிஃப்ரெண்ட், பட் இது ஒரு படமாக, முழுமை பெற்ற ஒரு படமாக இது சிறப்பாக இருக்குது என்று சொல்லலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தீஸ் தாட்ஸ் வித் யூ. தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.